திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம். அப்பனை நந்தியை ஆரா மோதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினோ ஏத்துமென் ஏத்தினார் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சுமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கலல்களை மனமொழி மெய்களால் பணிந்து திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக் கொண்டு இந்த நிகழ்வினை அருமையான முறையில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் 7 தந்திரத்திலே வரிசையாக பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்று நாம் ஆங்கிவை மூன்றினும் ஆறளல் வீசிட தாங்கிடும் ஈரேழு தான் நடுவானதில் ஓங்கிய ஆதியும் அந்தமுமாம் என ஈங்கிவை தம்முடல் இந்துவும் ஆமி என்பது பாடல். சதாசிவலிங்கம் அந்த மண்டலங்கள் 14 லோகங்கள் இந்த பூமி இது எல்லாத்துக்கும் அது எப்படி ஒரு உபகாரமாக இருக்கின்றது என்பது மண்டலங்கள் என்று சொன்ன உடனே சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் இந்த மூன்றுலயும் யாரு நெருங்குவதற்கு அச்சப்படுற மாதிரி ரொம்ப அரிய நெருங்குவதற்கு அரிய அழல் வீசும்படி 14 உலகத்தை சுவாமி பரிபாலிக்கின்றார். 14 உலகங்களை பரிபாலித்தல் என்பது சாமானியமான ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் சிவ பராக்கிரமங்கள். அடுத்து அந்த நடுவான பூமியில இறைவன் வந்து உயர்ந்த ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ சதாசிவ மூர்த்தியானவர் 3 மண்டலங்களிலும் ஒளி விளம்ப கலந்து இருக்கின்றார். அந்த 3 மண்டலங்கள்ல கலந்து 14 உலகங்களையும் பாதுகாக்கின்றார். அந்த 14 நடுவில் இருக்கக்கூடியதுதான் பூமண்டலம். அதோட சிருஷ்டிகர்த்தாவும் சம்ஹாரகர்த்தாவும் சதாசிவமூர்த்தியே. இப்போ 14 லோகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும். அது ஒன்னோட ஒன்னும் மோதாம தம் நிலையில பெயர்ந்து நெருங்காம பாதுகாக்கக்கூடியது சிவபெருமான் தான். அதான் 6 வீசிட ஈரேழு தாங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நடுல இருக்கக்கூடியதுதான் பூமண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. பூமண்டலத்துல தோன்றக்கூடிய இந்த உயிர்களுக்கு உபகாரப்படுறதுனால ஆதியுமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே உயிர்களை ஒடுக்கி ஓய்வு கொடுக்கின்றார். அதனால் அந்தமுமாம் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்தமோ அவரே ஆதியானவர். இதைத்தான் திருப்பி 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 நம்முடைய சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதன் மூலம்தான் நம்ம சிவபெருமானுடைய பரத்துவம் பராக்கிரமம் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நமக்கு சிவஞான போதத்துல முதல் சூத்திரத்துல அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று மிக அழகாக நமது மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு எடுத்து இயம்பியுள்ளார். சரி, அப்ப உடலுக்கு அமுத கிரகங்களை எல்லாம் பரப்பி உணர்ச்சி ஊட்டி உதவுறதுனால உடல் வந்து இந்துவுமாம் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதியாய் அப்படிங்கிறது சூரிய மண்டலமாயும் சூரிய மண்டலத்தோட அதிபதியாகிய பெருமானாகவும் இருக்கக்கூடிய உயிர். அடுத்து அந்தமுமாய் அப்படின்னு சொல்லும் போது அக்னி மண்டலமாய் அந்த மண்டலத்துக்கு சம்ஹாரத்தை செய்யக்கூடிய அக்னியையும் இந்துவுமாம் அப்படின்னு சொன்னதுல சந்திர மண்டல அதிபதியான காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவையும் அதுல குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும். அந்த மண்டலம் மண்டலாதிபதிகளெல்லாம் ஆவாகனம் செய்து பூஜை பண்ற போது வரும். அது இந்த அதுல பண்றவங்க அதை புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம், லிங்க நிற்கண்ட நிறையும் மகாரம், லிங்கத்துள் வட்ட நிறையும் உகாரம், லிங்க மகார நிறைவிந்து நாதமே அப்படின்னு அழகா சொல்றார். அந்த சதாசிவ லிங்கத்தோட பீடமும் அந்த உறுப்புகளும் வந்து ஒரு மந்திர வடிவானவை என்பதை நமக்கு இந்த பாடல் எடுத்துரைக்கின்றது. அப்ப சிவலிங்கத்துக்கு ஒரு பீடம் இருக்கிறது. அது என்ன பீடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்கார பீடம். அந்த ஓங்கார பீடத்துல கண்டம் வந்து மகாரம், அதுக்கு அடுத்தபடியாக உள்வட்டம் வந்து உகாரம், அந்த லிங்கம் வந்து அகாரம். அதனால இதில் நிறைந்த பொருள் வந்து விந்து நாதம். இப்ப விந்து வந்து புள்ளி வடிவில் இருக்கும், நாதம் வந்து தண்ட வடிவில் இருக்கும். அப்ப விந்து சக்தி நாதம் சிவம் சக்தி இது எல்லாம் சிவங்கள், அதாவது சிவத்து சக்தி சிவங்கள் இணைந்த நிலையத்தான் நாம வந்து சிவலிங்கம் என்று சொல்லுகின்றோம். ஆக ஒரு பீடம் இருக்கு, அது வந்து பொருந்திய ஓங்காரம், அதோட கண்டம் வந்து மகாரம், உள்வட்டம் வந்து உகாரம், அந்த சிவலிங்கம் முழுவதும் அகாரம் நிறைந்த விந்துவும் நாதமும் அதுல இருக்குது. அப்ப பிரணவமே சிவலிங்க வடிவில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இது வரைக்கும் சதாசிவலிங்கத்தை பத்தி சிந்திச்சோம். இனி ஆத்மலிங்கம் என்ற தலைப்பில நமக்கு திருமூல தேவநாயனார் எதை உணர்த்துகிறார் என்று சிந்திக்கலாம். சிறந்த அனுபூதி மானான சிவயோகியார், அந்த சிவயோகியோட உயிர் சிவலிங்கம் ஆவதை உணர்த்துவதுதான் இந்த ஆத்மலிங்கம் என்ற தலைப்பு. சரி, முந்தி வந்து என்ன பார்த்தோம், அகர உகர அக்கரங்கள் லிங்கம், விந்துவும் நாதமும் ஆதார ஆதேயமாகவும் சக்தி சிவ சேர்க்கையாகவும் விளங்கும் இயல்புகள் எல்லாம் நமக்கு விளக்கிக்கிட்டே வந்தார். இப்போ ஆன்மாவே சிவலிங்கம் ஆகின்றது என்பதை இதை விளக்குகின்றார். 10 பாடல்கள்ல அழகா விளக்கியிருக்கிறார். சரி, இந்த சதாசிவ லிங்கமாதலை தன்னின் வேறாக வைத்து உலக அனைத்தையும் சிவலிங்கமாக கண்ட அனுபூதி மண் உயிர் தன்னையே சிவலிங்கமாக, அப்படிப்பட்ட உயிர் வந்து தன்னையே சிவலிங்கமாக காணுவதை கூறுகிறது. அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும், உகார முதலாய் உயிர்பெய்து நிற்கும், அகார உகாரம் இரண்டும் அறியில் அகார உகாரம் லிங்கமதாமே என்று சொல்லுகின்றார். இப்போ இந்த அகரம் இந்த சொல் வந்து நிறைய இடத்துல சாத்திர தோத்திரங்கள்ல கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த திருமுறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அகர முதலானை அணி ஆப்பரூனானை அப்படி அணி ஆப்பனூரானை என்றும், ஆறும் அறிவர் அகரம் இவன் என்று அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது போல சாத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் அப்படி நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போல நம்ம திருக்குறளை எடுத்துக்கிட்டோம்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுது. அப்ப அகரம் என்பது சிவம் என்பதற்கு இத்தனை பிரமாணங்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்ப அகர அகார உகார இணைப்பு தான் லிங்கம் அப்படிங்கறத இந்த பாடலுடைய கருத்து. சரி, அப்போ உகரம் வந்து சக்தி, அகர உகர இணைப்பு வந்து பிரணவம், பிரணவமே சிவலிங்கம் என்பதுதான் இதுல நமக்கு அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அகாரம் வந்து முதல்ல தோன்றின முதல் ஒலியாக எல்லா வகையான ஒலியோடையும் கண்டிப்பா கலந்துதான் இருக்கும். உகாரம் வந்து முதன் முதலாக அகாரத்தோடு இயைந்து அந்த உயிர்ப்பாகிய பிராணவாயுவின் இயக்கத்தை பொருந்தி விழுங்கும். அப்ப அகார உகார மகாரங்களின் இணைப்பை அறிந்தால் அதுதான் லிங்கம் என்பதை இந்த பாடலின் மூலமாக மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து சக்தி சிவமாம் லிங்கமே தாவரம், சக்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சக்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம், சக்தி சிவமாகும் தாவரம் தானே அப்படின்ட்டு. அதாவது சக்தி சிவம் அதோட பிணைப்பு தான் நமக்கு சிவலிங்கம். அதுதான் நமக்கு தாபரமாகவும் சங்கமங்களாகவும் இருக்கின்றது. தாபரம்னா நிலையான பொருள், அதாவது எங்கேயும் அங்கெங்க போகாது, அப்படியே நிற்கும். சங்கமம்னா இயங்கும், அதாவது மூவபிள் இம்மூவபிள்னு சொல்றோம்ல, அத மாதிரி சங்கமம் வந்து தோன்றி மறையும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பொதுவா சங்கமம் சொன்னோடனே நமக்கு தெரியும், ஏன்னா சைவத்துல குரு லிங்க சங்கம வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது சங்கமம் என்பது அடியார்களை குறிக்கின்றது என்று நமக்கு தெரியும். அப்ப தாபரமும் சிவலிங்கம் தான், சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களும் சிவலிங்கமே என்று சொல்லிட்டு முதல் இரண்டு வரிகள்ல, மூணாவது வரியில அந்த லிங்கம் எப்படி இருக்குன்னா சதா சிவ ரூபம், அதாவது அரு உருவம் என்று சொல்லுகின்றார். சுவாமி அருவமாவும் இருப்பாரு, உருவமாகவும் இருப்பாரு, அரு உருவமாகவும் இருப்பாரு. இப்போ சிவலிங்கம் என்று பார்க்கும் பொழுது அது அருவம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு புலப்படுகின்றது. ஆனா உருவம் என்று எடுத்தால் அவயவங்கள் எல்லாம் அதுல இல்ல, நம்ம மற்ற மகேஸ்வர மூர்த்தங்களை எல்லாம் பாக்குறோம்ல, அது மாதிரி இருக்காது. அதனால அத வந்து ரூபா ரூப திருமேனின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரு உருவ திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சக்தியும் சிவமும் இணைந்து இருக்கு அப்படின்னு அழகா நமக்கு அந்த தாபரலிங்கத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சத்தினில் சக்தி நல் பீடம் தகு நல்ல ஆன்மா, சக்தி நல் கண்டம் தகுவித்தை தானாகும், சக்தி நல் லிங்கம் தகும் சிவ தத்துவம், சக்தி நல் ஆன்மா சதாசிவம் தானே என்று சொல்லுகின்றார். அந்த சிவலிங்கத்துல வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவமும் சிவ தத்துவமும் உள்ளது என்று எடுத்துரைக்கின்றார். சக்தினல் பீடம் அப்படிதான் பாடல் ஆரம்பிக்கும். அப்படின்னா சக்தி பீடத்தோட கூடிய சிவலிங்கம், அதாவது கீழ்பாகம் வந்து ஆவுடையார் வந்து அம்பாள், அதான் சக்தி பீடம். மேல இருக்க பானம் வந்து லிங்கம். தகும் சிவ தத்துவம் அப்படின்னதுனால ஆன்மா வந்து வித்தை அப்படிங்கிறதும், ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் அப்படின்னு விளங்க நின்றதை நாம் இதிலே உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு வேறுவாறு பொருள் கூறுவதெல்லாம் இடர் என்று நமக்கு அழகாக தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அப்ப சிவலிங்கத்தோட பீடம் வந்து சக்தி பீடம், கண்டம் வந்து வித்யா தத்துவம், லிங்கம் வந்து சிவ தத்துவம். அந்த லிங்கத்தை இடமாக கொண்டு எழும் பரம்பொருள் யாரு அப்படின்னா சதாசிவமூர்த்தி என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது, நலம் புகுந்து என் நாடு நாதனை நாடும், இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறு என்று சொல்லுகிறார். சரி, இப்போ மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை, அதாவது பரசிவம் வந்து என் மனசின் வழியாக என் உயிரை இடமாக கொண்டு ஞானத்தை எனக்கு வழங்குகின்றது. அப்படி வழங்கும் போது என்னையும் என் தலைவனையும் தேடி அறியக்கூடிய திருவருள் ஞானம் எனக்கு கிடைக்க பெற்றது என்று அழகாக உணர்த்துகின்றார். ஞானம்னா எத்தனையோ ஞானம் இருக்கு, ஆனா இவருக்கு தன்னையும் தலைவனையும் அறியக்கூடிய திருவருள் ஞானம் கிடைத்தது என்று சொல்லுகின்றார். அவர் என்னை இங்ஞனம்தான் ஆட்கொண்டார் சிவபெருமான் என்று உரைக்கின்றார். அப்போ பாச நீக்கமும் திருவருள் பதிவும் பெற்ற ஆன்மாவின் இடமாக சதாசிவமூர்த்தி தாமே எழுந்தருளி நிலையான சிவானுபவ வாழ்வை தருவார். அதனாலதான் அவர் அங்ஞனம் அருள்வதைத்தான் மனம் புகுந்து என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தாற் போல ஆன்மா எப்படிப்பட்டதுன்னா உணர்த்த உணரும் சித்து, அப்படிப்பட்ட உணர்த்த உணரும் சித்தாகிய உயிரின் இடமாக இறைவன் கோயில் கொண்டிருந்தார். அதைத்தான் நமக்கு உயிர் மன்னிய வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஆனா இந்நாள் வரையிலும் இதை உணர்வதுதான் மிக கடினமாக இருக்கின்றது. அதற்கு உண்டான தவத்தை செய்யாத காரணத்தால், அந்த சாதனங்களை தெரிந்து கொள்ளாம இருப்பதாலும், அந்த சாதனைகளை செயல்படுத்தாமல் இருப்பதாலும் சுவாமி உயிருக்கு உயிராக இருப்பதை உணர்ந்து கொள்ள ஆன்மா தவறுகிறது. அடுத்து அவர் என்ன சொல்ற, நலம் புகுந்து அப்படின்னா, நலம் அப்படிங்கிறது தன்னையும் தலைவனையும் அறிவதற்குரிய பரிபாகம், அதுதான் நலம். அதை சொல்லி இளம் என்பது இடத்தை குறிக்கிறது. நலம் புக நாடும் இளம் புக மேற்கொண்டவாறு அப்படின்னு கொண்டு நாம் அதை பொருள் சொல்லலாம். ஆக ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான் என்னோட மனத்தின் வழியாக புகுந்து என்னோட உயிரின் இடமாக நிலை பெற்ற வாழ்க்கையில என் அனுபவத்தோடு பொருந்தி இன்பத்தை அருளிய காலத்துல நன்மை பெறுக, நான் ஆன்மாவாகிய என்னையும் என் தலைவனையும் நாடும் ஞான பூமியாகிய இல்லத்திலே புக இங்கனம் மேற்கொண்டேன் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்ப பக்குவ ஆன்மாவாக இருந்தால் இறைவன் உயிருக்கு உயிராக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த பாடலில் இருந்து நாம் பெறக்கூடிய கருத்து. அடுத்து, பராபரன் எந்தை பனிமதி சூடி தராபரன் தன் அடியார் மனக்கோயில் சிராபரன் தேவர்கள் சென்னியின் மண்ணும் அராமரன் மன்னி மனத்துறைந்தானே என்று சொல்லுகிறார். சுவாமி எங்கே இருக்கின்றார், இதுதான் எல்லாருக்கும் ஒரு தேடல். ஆனா அதற்கு சரியான பதில் வந்து அவர் எங்க இல்லை, எங்கும் நிறைந்திருக்கின்றார். அவர் எங்க இல்லைன்னு தான் நம்ம கேட்டுக்கணும், எங்க இருக்காருன்னு கேட்கக்கூடாது, அவர் எங்க இல்லை அப்படின்னு கேட்கணும். ஆக அவர் சர்வ வியாபகம், அப்படி இருப்பதால் சர்வ வியாபகி என்று அவரை நாம் போற்றுகின்றோம். நமது தாய்மான சுவாமிகள் சொன்னது போல அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கார், பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர இருக்கிறார். அதை நாம் இப்போது சிந்திக்கலாம். பராபரன் என்று சொல்லுகின்றார். பரம் என்றால் மேலானவை, பராபரன் என்றால் மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவர் சிவபெருமான். அப்போ சித்து பொருளாகிய அனைத்தும் ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்தது உயர்ந்தது, இதை விட அது மேலானது, அதை விட இது மேலானதுன்னு சொல்லிட்டே போலாம். அப்படி எல்லா சித்து பொருட்களும் விழுந்த அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை விட மேலாக எதுவும் இல்லாதவர் யாரோ அவர்தான் பராபரன். அது இறைவன், அதாவது கலந்த நிலைன்னு ஒண்ணு சொல்லுவோம், கடந்த நிலைன்னு ஒண்ணு சொல்லுவோம். இது கடந்த நிலை, எல்லாவற்றையும் கடந்த நிலை. அப்போ உடலையும் உணர்வையும் தந்து வளர்த்து உதவுவதால் அவர் நமக்கு தந்தை போன்றவர். அதான் எந்தை, அதான் எம் தந்தை என்பதுதான் எந்தை என்று வருகிறது. இது வந்து அவர் நமக்கு உடனாக கலந்து இருப்பதை உணர்த்தக்கூடியது, அந்த கலந்த நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, பனி மதி சூடி என்று சொல்ற, குளிர்ந்த பிறை சந்திரனை சூடி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு இருந்த குற்றத்தை நீக்கி ஆட்கொள்ளக்கூடிய முதன்மை விளங்குகிறது அதுல. அந்த யாராலும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு தர முடியல சந்திரனுக்கு. பலரையும் பார்த்த பின்பாக சிவபெருமான் காலில் வந்து விழும்போது கிட்டத்தட்ட 16 கலைகள்ல 3 கலை தான் பாக்கி சந்திரனுக்கு. அந்த நிலை பரமேஸ்வரன் காலில் வந்து விழுந்த உடனே காலில் விழுந்த அவரை சுவாமி மன்னிச்சு தலையில் எடுத்து வைத்துக் கொண்டார். அதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சந்திரனுக்கு. ஆக அதை அழகாக சூடிக்கொண்டதை சொல்லி, தராபரன், தரா என்றால் பூமி, பரன் என்றால் தாங்குபவன். அப்ப இதை எல்லாத்தையும் அழிவுபடாமல் தாங்கிக்கிட்டு இருக்கிறது யாரு, சிவபெருமான். அவ்வளவு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர் தன் அடியார் மனக்கோயில் சிராபரன் என்று சொல்லுகிறார். அதாவது அப்பர் சுவாமிகள் பாடுவார், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்றும், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் என்றும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று சொல்கிறார். நம்ம பல பாடல்கள் தோத்திரங்களை போல, உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம், காயமே கோயிலாக இல்லையா பார்த்துக்கிட்டே வரும். அப்ப அந்த மனதை கோயிலாக கொண்டு அதில் எழுந்தருளிய சிராபரன் என்ற சொல்லுக்கு அதாவது தலைமை தானமாக கொண்டு எழுந்தருள்கின்ற சுவாமி எத்தனையோ இடத்துல எழுந்தருள் இருந்தாலும் ஆன்மாக்களுடைய மனதிலே எழுந்தருளுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக என்ன வருகிறது, அராமரன், அறாம் அரண் என்று சொல்லணும். அறாம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹ்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமொழி மந்திரத்தின் த தமிழ் வழக்கு. சிவபூஜையில சிவசூரியனை சிரத்தின் உச்சிக்கு மேல ஆவாகனம் செய்யும் பொழுது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் சக சிவசூர்யாய நமக அப்படின்னு சொல்லி ஆவாகிக்கிறது விதி. அதனால தேவர்கள்லாம் அந்த தேவர்களுடைய சென்னியில சிவசூரியனாக சுவாமி விளங்குகின்றார். அதான் அரான் அரண் என்று சொல்லுகிறார். அப்ப பரசிவம் வந்து ஞான சூரியனாக சிந்தைக்குள் நிற்கின்றார். அதனால ஆன்மாவே லிங்கமாக விளங்குகிறது என்று நமக்கு இதிலே அழகாக உணர்த்துகின்றார். அப்போ மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன், அதுக்கு அடுத்தபடியாக என் தந்தை போன்றவர், மேலும் குளிர்ந்த பிறை மதியை அணிந்தவர், இந்த உலகம் அனைத்தையும் தன்னோட ஆற்றலால் தாங்கக்கூடியவர், அடுத்து அடியார்களுடைய தன்னுடைய அடியார்களுடைய மனமாகிய கோயில் உச்சியில விளங்கக்கூடியவர், தேவர்களுடைய சிறப்பில் இருப்பவர் என்று அவரை பற்றி நமக்கு அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பாக அந்த அறாங்கிற பீஜத்தோடு விளங்கக்கூடிய அரண், அவருடைய பீஜ மந்திரத்தையும் சொல்லி அவர் என்னுடைய மனதிற்குள் நீங்காமல் இருக்கின்றார் என்று நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக அடுத்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். பிரானல்லன் நாம் எனில் பேதை உலகம், குரால் என்னும் மென் மனம் கோயில் கொள் ஈசன், அரா நின்ற செஞ்சடை அங்கியும் நீரும், பொறா நின்றவர் செய்ய புண்ணியன் தானே என்று சொல்லுகிறார். சிவபெருமான் தான் முதல்வர். அகம் பிரம்மம் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பேதைகள் என்று சொல்லுகின்றார். நான் பசு, என்னோட மனசுக்குள்ள அவர் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார். அதனால ஆன்மா வந்து லிங்கம் ஆயிட்டே தவிர பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடையாது. நானே பிரம்மம் அப்படின்னு பேதைகள் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பேதைகள் என்று சொல்லுகின்றார். அப்ப பசுவாகிய என் மனத்தை கோயிலாக கொண்டருளியவர் ஈசன். அதனால நாம அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அதனால ஆன்மாவை லிங்கம்னு சொல்லலாமே தவிர அகம் பிரம்மம்னு சொல்லக்கூடாது என்று எடுத்து காட்டுகின்றார். குரால் அப்படின்னா பசு. அப்ப குரால் என்னும் அப்படின்னா பசுக்களாகிய நான் அப்படிங்கிறது மலமாயா கன்மங்களோடு கூடி பெத்தனாக இருக்கக்கூடிய நிலை. அப்ப என் மனம் கோயில் கொள் ஈசன். கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? பொறா நின்றவர் அப்படின்னா தாங்கி நின்றவர். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா புண்ணியம் அனைத்தையும் அவன் திருமேனி, அதனால எல்லா புண்ணியமும் அவர் திருமேனி தான் அப்படிங்கிறதுனால, எல்லா புண்ணியமும் அவர் திருமேனி அப்படிங்கிறதுனால செய் அப்புண்ணியன் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ ஆன்மாக்கள் வந்து அவரோட அருளாலதான் பதி புண்ணியத்தை இயற்ற முடியும், பசு புண்ணியத்தையும் இயற்ற முடியும். ஆக அந்த புண்ணியமாக இருப்பதும் அவர்தான், அந்த புண்ணியமும் அவர்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அன்று நின்றான் கிடந்தான் அவன் என்று சென்று நின்று எண்திசை ஏத்துவர் தேவர்கள், என்று நின்று ஏத்துவன் எம்பெருமான் தன்னை ஒன்றி என் உள்ளத்தின் உள்ளிருந்தானே என்று சொல்லுகிறார். தேவர்கள் எல்லாம் புறத்தே தொழுவார்கள், நான் என் உள்ளே காண்பேன் என்று காட்டுகின்றார். அப்ப தேவர்கள்னா யாரு? பசு புண்ணிய விசேடத்தால அந்த பதவி பெற்றவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஆரூரான், போரூரான், ஆவூரான், தேவூரான்னு ஒவ்வொரு தலத்திலேயே சென்று வழிபடுகின்றார்கள். ஆனா அப்பெருமான் என் மனசுக்குள்ளேயே இருக்கின்றார், நான் ஆகையால் அவரை என்னுள் கண்டு வழிபடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நமது அப்பர் சுவாமியும் சொல்வார் இல்லையா, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொல்றார் இல்லையா, அது போல. சரி, ஆக நின்றான் கிடந்தான் அப்படின்னா சுவாமி வந்து தலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு தலங்களையும் சுவாமி ஒவ்வொரு கோலத்திலையும் இருப்பார். அந்த மூர்த்தி பேதங்களை இங்கனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்போ தேவர்களுக்கு அந்த பதவியில இருக்கிறாங்களே தவிர பக்குவம் கிடையாது. ஆகையால் அவர்களுக்கு பாலில் படுனை போல்தான் இறைவன் தோன்றுவார். அதனால் அவங்களுக்கு இறைவனை அறிய முடியும். பால்ல நெய் இருக்கத பார்த்தா தெரியாது. ஆனால் நானோ மனமணி விளக்காக திகழ்கின்றேன், நான் அவரை போற்றுவேன். காரணம் என்னுடைய ஆன்மா லிங்கமாக இருப்பதால் அவரை வழிபடுகின்றேன் என்று அழகாக அந்த பாடலின் மூலம் நமக்கு இறைவன் நம்மோடு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்து காட்டியிருக்கின்றார்.